இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கும் அன்பான நண்பர்களே, இறைவனின் திருநாமத்தில் உங்களுக்கு சலாம் கூறி இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இறைவன் நிறுவின நீதியின் பாதையை எல்லாரும் புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும், அவருடன் என்றென்றும் நீங்கள் உண்மையான சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்றும் இறைவன் விரும்புகிறான். இன்றைய பாடத்திட்டத்தை கவனியுங்கள். நம்முடைய கடந்த பாடத்திட்டத்தில் எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் எப்படி இறைவனை விட்டு திரும்பினார்கள் என்பதை பார்த்தோம். மூசா நபி அவர்கள் இறைவனிடமிருந்து 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்டு வரும்போது இஸ்ரவேலர்கள் ஒரு கன்றுக்குட்டியின் விக்கிரகத்தை செய்து அதை தொழுது கொண்டார்கள். இன்று நாம் ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பார்க்க போகிறோம். இதை மிகவும் கவனமாக கேட்க வேண்டும். காரணம், இது மிகவும் ஆழமான சுவாரஸ்யமான சம்பவம். மூசா நபி அவர்களிடம் இறைவன் தன்னை தொழுது கொள்ளும்படி ஒரு சிறப்பு கூடாரத்தை உண்டு பண்ணும்படியாக இறைவன் சொன்னதை பார்க்க போகிறோம். இதன் மூலம் இன்சான் எவ்விதமாக இறைவனை நெருங்கி அவனை சந்தித்து அவனை தொழுது கொள்ளலாம் என்று பார்க்க போகிறோம். இன்று எமது பாடத்திட்டத்தின் தலைப்பு தொழுகையின் கூடாரம் என்பதாகும். யாத்திராகமம் 24 அதிகாரம் 4 வசனம் முதல் 18 வசனம் உடைய நான் வாசிக்க கவனிங்கள். யாத்திராகமம் 24 அதிகாரம் 4 வசனம் முதல் 18 வசனம் உடைய மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 தூண்களை நிறுத்தினான். இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினான். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள். அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான். பின்பு மோசேயும் ஆரோனும் நாதாபும் அபியூபும் இஸ்ரவேலருடைய மூப்பரில் 70 பேரும் ஏறி போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நீல கல் இழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை. அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடே எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7 நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்தருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்னியைப் போல இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் நாற்பது நாள் மலையில் இருந்தான். இறைவன் மூசா நபியிடம் சொன்னதை கேட்பீர்களா? அது மிகவும் அற்புதமான ஒன்றாகும். தனக்கு எதிராக பலமுறை பாவம் செய்த இன்சான்களுக்கு மத்தியில் இறைவன் வாசமாயிருக்க விரும்பினான். மிகப்பெரிய பரிசுத்தவானாகிய இறைவன் இப்படிப்பட்ட பாவியான இன்சானுடன் வாழும்படியாக இறைவன் ஏன் விரும்புகிறான்? தன்னிடமிருந்து விலகி சென்ற ஆதம் நபியின் சந்ததியினரிடம் பேசுவதற்கு இறைவன் ஏன் கவலைப்பட வேண்டும்? நாம் ஏற்கனவே பார்த்தபடி இறைவன் இன்சானை தன்னுடைய சாயலின்படி படைத்தான். காரணம், இறைவன் இன்சானோடு அல்லது தொடர்பு அல்லது ஐக்கியம் கொள்ள விரும்பினான். இன்சானின் பாவம் அந்த ஐக்கியத்தை பிரித்தது. ஆனாலும் இன்சான் தன்னிடம் திரும்பி வரும்படியான ஒரு நீதியான வழியை இறைவன் நிறுவினான். ஏன் நிறுவினார்? அவருடைய நாட்டமும் இன்சானிடம் அவன் கொண்ட அன்பினால் மட்டுமே. இறைவன் தான் இருக்கும் இடத்தை இஸ்ரவேலர்கள் மத்தியில் தெரிந்து கொண்டான். இந்த சிறப்பு வாய்ந்த தொழுகை ஸ்தலத்தின் மூலமாகவும் சிறப்பு வாய்ந்த சட்டங்கள் மூலமாகவும் இன்சான் இறைவனை எப்படி நெருங்கி வர முடியும் என்பதை இறைவனே திட்டம் பண்ணினான். நாம் ஏற்கனவே அறிந்த வண்ணமாக பாவியான இன்சான் பரிசுத்தமான இறைவனுடன் ஐக்கியம் கொள்ள முடியாது. இதன் காரணமாகவே இறைவன் ஒரு தொழுகை ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படி மூசா நபியிடம் கூறினான். தனது பரிசுத்தத்திற்கும் மகிமைக்கும் பங்கம் வராதபடி இறைவன் இன்சானுடன் தொடர்பு கொள்ளவும் அதாவது ஐக்கியம் கொள்ளவும் இனி வரும் சந்ததிக்கு இந்த தொழுகையின் கூடாரத்தின் மூலமாக வரப்போகிற இரட்சகரை பற்றி அறிவிக்கவும் இறைவன் திட்டமிட்டான். ஏசாயா எழுதின புஸ்தகம் 66 அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் படிக்கும்போது, ஏசாயா 66:1-2, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்தினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 7:48, 49 வசனத்தை நான் வாசிக்க கேளுங்கள். ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடியுமா இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்க தக்க ஸ்தலம் எது? இறைவன் தனது தேஜஸின்படியும் ரூஹின்படியும் அந்த தொழுகையின் கூடாரத்தில் இறங்கி இன்சானுடன் ஒன்றுபட விரும்பினான். ஆதமும் அவருடைய சந்ததியினரும் இதை கற்பிக்க இறைவன் விரும்பினான். இறைவனுடன் இன்சான் எப்படி ஐக்கியம் கொள்வது? இன்சானின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இறைவனுடன் ஜன்னத்தில் என்றென்றும் ஐக்கியம் கொண்டிருப்பதற்கு இது ஒரு முன்மாதிரியாக அமைந்திருக்கிறது. இவ்விதமாக இறைவன் இஸ்ரவேலர்களுக்கும் தமக்கும் மத்தியில் உள்ள ஐக்கியத்தை உறுதிப்படுத்தும்படி இப்படிப்பட்ட தொழுகையின் கூடாரத்தை செய்ய சொன்னான். இந்த தொழுகையின் கூடாரமானது மற்ற கூடாரங்களைப் போல் இல்லாமல் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்பினபடியால் யாத்திராகமம் என்னும் தௌரத்தின் 2 புஸ்தகத்தில் பெரும் பகுதியில் இந்த தொழுகையின் கூடாரமானது இப்படி இருக்க வேண்டும் என்று இறைவன் திட்டமிட்டான். இந்த தொழுகையின் கூடாரத்தை பற்றி மிகவும் விரிவாக அதன் ஆழமான அர்த்தங்களை எல்லாம் விவரித்து கூற தற்பொழுது நமக்கு இயலாததால் எவ்வளவு சுருக்கமாக பார்க்க முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக பார்க்க விளக்க முயற்சிப்போம். இந்த தொழுகையின் கூடாரம் இரு பகுதிகளாக பிரிக்கப்பட வேண்டும். ஒன்றை ஒன்று பிரிக்கும் வகையில் அதன் நடுவில் திரைசீலை அதாவது ஸ்கிரீன் தொங்கவிடப்பட வேண்டும் என இறைவன் கட்டளையிட்டான். அந்த இரண்டு பகுதிகளின் முதல் பகுதி அதாவது முதல் அறை பரிசுத்தமான இடம் என்று அழைக்கப்பட்டது. அந்த பரிசுத்தமான பகுதியில் இறை பணியாளர்களை தவிர வேறு யாரும் நுழையக்கூடாது. இவர்கள் இன்சானின் பாவ மன்னிப்புக்காக செலுத்தப்படும் குர்பானை பலியிடக்கூடிய இறைவனால் நியமிக்கப்பட்ட இறை பணியாளர்கள். மற்றும் அந்த பரிசுத்த அறையில் மேஜை, குத்துவிளக்கு, அனைவரும் பலிபீடத்தின் வழியாகத்தான் அல்லது பலிபீடத்தை தாண்டிதான் தொழுகையின் கூடாரத்திற்குள் வர முடியும். இது எதை காட்டுகிறது என்றால், இறைவனை நெருங்க விரும்பும் ஒவ்வொருவரும் பலி செலுத்திதான் இறைவனை நெருங்க முடியும் என்பதை காட்டுகிறது. அதாவது தியாக பலியாக குர்பானை செலுத்துவது மட்டுமே இறைவனை சேரக்கூடிய வழி என்பதை இது எடுத்து காட்டுகிறது. இறைவன் வாசம் செய்யும் இடத்திற்குள் நுழைய விரும்பும் எவரும் தங்கள் பாவத்தின் கிரயமாக அல்லது பரிகாரமாக ஒரு விலங்கை குர்பானாக செலுத்த வேண்டும். குர்பான் இரத்தத்தின் மூலமே அல்லாமல் இன்சான் இறைவனை நெருங்க முடியாது என்பதை இறைவன் இன்சானுக்கு போதிக்கிறான். இறைவன் மூசா நபி அவர்களிடம் இவ்விதமாய் சொல்கிறார். லேவியர் அகவத்தின் புஸ்தகம் 17:11 நாம் பார்க்கும்போது, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே என்று கூறினான். யாராவது இறைவனை தொழுது கொள்ள விரும்பினால் அவன் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக பிராயசித்தமாக ஒரு மிருகத்தை குர்பானாக செலுத்த வேண்டிதான் இருந்தது. தொழுகைக்கு முன் ஒரு காளை அல்லது ஒரு ஆடு அல்லது ஒரு புறா, இவைகளில் ஏதாகிலும் ஒன்றை தொழுகையின் கூடாரத்தின் முன்பு கொண்டு வந்து அதை கொண்டு வந்தவர் அதன் தலையில் கை வைக்க வேண்டும். தான் ஒரு பாவி என்றும் தன் பாவத்தின் காரணமாகத்தான் தான் மரணிக்கிறதற்கு ஏதுவானவன் என்பதை இறைவனுக்கு முன்பாக ஒப்புக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இறை பணியாளன் அந்த விலங்கை கொன்று அதன் இரத்தத்தை எடுத்து பலிபீடத்தை சுற்றிலும் தெளிப்பார். பிறகு அந்த பலியை பலிபீடத்தின் மேல் வைத்து தகடிப்பார், எரித்து விடுவார். இப்படியாக ஒரு மனிதனின் பாவத்திற்காக ஒரு ஜீவனை குர்பானாக பலி செலுத்துவதால் அந்த மனிதனின் பாவம் மன்னிக்கப்படும். இப்படியாக ஒவ்வொரு வருஷமும் இஸ்ரவேலர்கள் தங்கள் பாவ நிவர்த்திக்காக விலங்குகளை பலி செலுத்த வேண்டியதாக இருந்தது. இந்த பலிகள் இறைவனின் பரிசுத்தத்தை பூர்த்தி செய்ய முடியாது என்பது உண்மைதான். அப்படியானால் இந்த குர்பான் ஏன் செலுத்தப்படுகிறது? இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் உலக ஜனங்களுக்காகவும் ஒரு மீட்பர் இந்த துனியாவுக்கு வந்து தன்னை குர்பானாக ஒப்பு கொடுத்து இரத்தம் சிந்தி மவுத்தாகி அதன் மூலம் இன்சானுடைய பாவ தண்டனையான மரணத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்குவார் என்பதன் நிழலாக இருக்கிறது. தூப கலசம், சமூக தப்பம் போன்றவைகள் இருக்க வேண்டும். அறையின் மறுபகுதியானது மகா பரிசுத்த இடம் என்று அழைக்கப்பட்டது. தொழுகையின் கூடார பணி நிறைவடைந்ததும் இறைவன் தனது தேஜஸுடன் அந்த இரண்டாவது அறையில் இறங்குவார். இறைவன் மகா பரிசுத்தனானபடியால் அவன் இறங்கும் இடத்திற்கு மகா பரிசுத்த ஸ்தலம் என்று பெயரிடப்பட்டது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் சுவனபதியின் ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. ஆகவே அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் இறைவனுக்கு மட்டுமே சொந்தமானது. அதனால்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் தகுதியற்ற நிலையில் நுழையும் எவரும் மரணித்து விடுவார்கள் என இறைவன் மூசா நபி அவர்களிடம் கூறினான். குறிப்பாக இறைவனால் நியமிக்கப்பட்ட முக்கியமான இறையடியார் பிரதான ஆசாரியன் மட்டுமே நுழைய முடியும். அதிலும் அவர் வருடத்திற்கு ஒருமுறை தன்னுடைய பாவ நிவர்த்திக்காகவும் இன்சானின் பாவ நிவர்த்திக்குமான குர்பான் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த மகா பரிசுத்தமான ஸ்தலத்திற்குள் நுழைய வேண்டும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் சீத்தி மரத்தாலான கிருபாசன பெட்டியை செய்து அதை தங்க தகட்டினால் மூடும்படியாக இறைவன் மூசா நபி அவர்களிடம் சொல்லியிருந்தான். அந்த பெட்டிக்கு உடன்படிக்கையின் பெட்டி என்றும் அழைக்கப்பட்டது. அந்த பெட்டியின் உள்ளே இறைவனால் கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகளின் கற்பலகைகளை வைக்க வேண்டும். அந்த உடன்படிக்கை பெட்டியின் பொன் தகட்டின் மேல் வருடத்திற்கு ஒருமுறை இன்சானின் பாவ மன்னிப்புக்காக குர்பானாக பலியிடப்பட்ட மிருகத்தின் இரத்தத்தை தெளிக்க வேண்டும் என்பது இறைவனின் கட்டளை. இப்படி இறைவனின் கருணையால் இன்சானின் பாவங்கள் மன்னிக்கப்படுவதால் இந்த பெட்டி இறைவனின் கிருபை அமரும் ஆசனம், அதாவது கிருபாசன பெட்டி என்று அழைக்கப்பட்டது. இந்த கிருபாசனத்தை சுற்றி எவ்விதமாக உயரமான திரைசீலை ஸ்கிரீன் அமைக்கப்பட வேண்டும் என்பதை இறைவன் மூசா நபிக்கு கட்டளையிட்டான். அதை சுற்றிலும் வெண்மை நிறத்தில் திரைசீலையும் அவைகளின் நடுவில் ஒருவர் மட்டுமே நுழையும் வகையில் வழி அல்லது வாசல் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். மேலும் வெண்கலத்தாலான ஒரு பலிபீடத்தை செய்யும்படி இறைவன் கட்டளையிட்டான். ஆசரிப்பு கூடாரத்தில் நுழையும் வாசலுக்கு அடையாளமாக இந்த வாசல் அமைக்கப்பட்டது. அந்த நாள் பாவ நிவாரண நாள் என்று அழைக்கப்பட்டது. அந்த ஒரு நாள் மட்டும் பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்பட்டது. கிருபாசன பெட்டியின் மேல் பிராயசித்தமாக பழுதில்லாத ஒரு விலங்கின் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். பிராயசித்த இரத்தம் இல்லாமல் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைய முடியாது. பிரதான ஆசாரியன் தன் சொந்த பாவங்களுக்காகவும் இஸ்ரவேலரின் பாவங்களுக்காகவும் பிராயசித்தமாக இரத்தத்தை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். இந்த சம்பவம் உலக மீட்பரானவர் ஜனங்களுக்காக தன் இரத்தத்தை சிந்தி தன்னை குர்பானாக ஒப்பு கொடுத்து குற்றமில்லாத களங்கமில்லாத தன் பரிசுத்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு ஜனங்களின் பாவ நிவர்த்திக்காகவும் இன்சான் என்றென்றும் இறைவனின் சன்னிதானத்தில் இருக்கும்படியாகவும் இத்தகைய பிரயாசத்தை செய்வார் என்பதற்கு அடையாளமானது. இந்நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருப்போருக்கு சொல்லுகிறேன், இன்றைய நமது பாடத்திட்டம் ஆழமானதும் அநேகரால் நம்ப முடியாததும் ஆச்சரியம் மூட்டக்கூடியதாகவும் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை நிறைவாக்கும் நேரம் நெருங்கிவிட்டபடியினால் தொழுகையின் கூடாரத்தை பற்றிய விளக்கத்தையும் அவசியத்தையும் பற்றி இறைவாக்கு என்ன கூறுகிறது என்பதை நாம் கவனிப்போம். யாத்திராகமம் 40 அதிகாரம் 34 வசனம் முதல் 35 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. என்ன நடந்தது என்று பார்த்தீர்களா? தொழுகையின் கூடாரத்தில் இறைவன் தன் தேஜஸோடு இறங்கி அந்த பரிசுத்தமான தொழுகையின் கூடாரத்தின் மேல் அசைவாடினான். இறைவனின் தேஜஸின் ஒளி பிரகாசித்தது. அந்த ஒளி சூரிய ஒளியை மிஞ்சுவதாக இருந்தது. நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், உலக மீட்பர் ஜன்னத்திலிருந்து இறங்கி ஆதம் நபியின் வம்சாவழியினர் மத்தியில் வாசம் செய்யும் போது உண்டாகிற மகா பெரிய சந்தோஷத்தின் பிரகாசத்தின் அடையாளமாக இருக்கிறது. ஆம், இந்த மீட்பரே தொழுகையின் கூடாரமாக இருக்கிறார். நான் இந்த கூடாரமாகிய மீட்பருடன் என்றென்றைக்கும் நெருங்கி வாழ்வதன் அடையாளமாகவே இந்த தொழுகையின் கூடாரம் அமைக்கப்பட்டது. இஞ்சில் என்னும் இறைவாக்கிலும் இது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறதை வாசிக்க கேட்போம். யோவான் 1:1 முதல் 29 வரை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானோருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபை மேல் கிருபை பெறுகிறோம். எப்படியெனில், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபொழுது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதும் அன்றி, நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான். அப்பொழுது அவர்கள், பின்ன யார், நீர் எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு, நான் அவன் அல்ல என்றான். நீர் தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார்கள். அதற்கும் அல்ல என்றான். பின்னும் அவர்கள் பின்னும் அவனை நோக்கி, நீ யார், எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உம்மை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவி பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருக்கிறேன் என்றான். அனுப்பப்பட்டவர்கள் பரிசேயராயிருந்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, நீர் கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசியானவரும் அல்லவென்றால் ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களுக்கு பிரதித்திரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர். அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான். இவைகள் யோர்தானுக்கு அக்கறையில் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த பெத்பராவிலே நடந்தன. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றான். ஏசாய எழுதின புஸ்தகம் 55:8-9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ரோமர் எழுதின புஸ்தகம் 11:33-36 உடைய நான் வாசிக்க கவனிங்கள். ஆ, தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். அன்பானவர்களே, நம்முடைய நேரம் குறைவாக இருக்கிறபடியால் இன்று இந்த நிகழ்ச்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறோம். இறைவன் நாடினால் நமது அடுத்த நிகழ்ச்சியில் இன்ஷா அல்லாஹ் மற்றொரு பாடத்திட்டத்தோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை இறைவனின் அருள் உங்களோடு இருப்பதாக. ஆமீன்.